அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கிழமை போல ரமலானுடைய சிறப்பு பயான் பெண்களுக்கும் ஆண்களுக்குமாக சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. நம்முடைய சேமியப்பா ஸ்கூலில் எம்எல்எம் இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வைத்து இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக அங்கே வந்து என்ன 12 மணிக்கெல்லாம் முடிச்சாதான் அதுக்கு அடுத்து எல்லோரும் பிரிந்து ஓய்வு அவருக்கெல்லாம் சேர வேண்டி இருப்பதனாலே சீக்கிரமாக வந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக சின்ன வயசு பிள்ளைங்க அங்கே முன்னால் வந்து அங்கே உள்ள சில வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரமலானுடைய கடைசி காலங்கள் நெருங்க நெருங்க இன்னும் லைலத்துல்கத்ர் மற்ற நேரங்கள் எல்லாம் அதனுடைய முக்கியமான ஒரு வாய்ப்புகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரமெல்லாம் எத்திக்காக இருக்கிறவங்க பள்ளிக்குள்ள வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை எழுத்திக்காக இருக்கிறவங்க அடுத்த வாரம் பள்ளிக்குள்ள வந்துடணும். அதனால இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய முழுமையான பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உங்களுக்கு சங்கைக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துகளிலே சூரத்துல் கஹஃப், அதுவும் சூரத்து மரியம், இதர சூரத்துகளையும் ஓதினோம். இந்த சூரத்துல் கஹஃபில் அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான வரலாறுகளை சொல்கிறான். சூரத்துல் கஹஃபை பொறுத்தவரையிலே அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹஃபை ஓதுகிறார்களோ அவர்களுடைய கால் பாதத்திலிருந்து வான்மண்டலம் வரை அவர்களுக்காக அல்லாஹு தஆலா ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்த வெள்ளி வரை அந்த பிரகாசம் நீடிக்கிறது என்று சொன்னார். சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்ப கடைசி 10 ஆயத்துகளை யார் மரணம் செய்து கொள்கிறார்களோ தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்தும் கூட அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். தஜ்ஜாலுடைய சோதனை என்று சொன்னால் நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய சோதனை தான் தஜ்ஜாலுடைய சோதனை. அப்படியானால் யார் அதை மரணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஈமானியத்திற்கு சோதனையாக வரக்கூடிய எந்த நிகழ்வுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அதற்கு பெருமக்கள் விளக்கத்தை சொல்லித்தருகிறார்கள். சங்கிக்குரிய அருமையான பெருமக்களே, இந்த சூரத்துல் கஹஃபை பற்றி ஏராளமான தஃசீர்கள் வந்திருக்கிறது. முஃபக்கிருல் ஆலமுல் இஸ்லாமி என்று இந்திய நாட்டிலே பிறந்தவர் அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள், மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் சல்லாஸுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். பொதுவாக இந்த அரபு நாட்டுக்காரங்களுக்கு நல்ல அரபி தெரியும். ஆனால் சிறந்த மேதைகளிலே அபுல் ஹசன் அலி நதுவிக்கு அரபு நாடு வந்து முஃபக்கிருல் ஆலமுல் இஸ்லாமி, அவரை வந்து சாதாரணமா அவர் பேரை கூட போட மாட்டாங்க, அபுல் ஹசன் அலி நதுவின் பேரை கூட போட மாட்டாங்க, போடும் பொழுதே முஃபக்கிருல் ஆலமுல் இஸ்லாமி, அகில உலக இஸ்லாமிய சிந்தனையாளர் என்று தான் போடுவார்கள். சில பேருடைய பேர்ல வந்து புரட்சி அது இதெல்லாம் சேர்க்கிறாங்க இல்லையா, அது மாதிரி முஃபக்கிருல் இஸ்லாமின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த கஹஃப் சூறாவை பற்றி தனியே ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார், அரபில் எழுதியிருக்கிறார், தமிழ்லையும் அதற்கான மொழி வந்திருக்கிறது. உலகாதாயம் என்று நான் ஞாபகம் சரியாக இருந்தார். அருமையான பெருமக்களே, ரொம்ப அற்புதமான இன்றைய காலகட்டத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று சொல்கிறார். அவங்க ஏற்கனவே ஒரு சூழலை வாரிசும் கூட, இமாம் ஹசன் ரலியல்லாஹுடைய வழியிலே வந்தவர்களும் கூட, அவர்கள் 7 வயதிலே நான் குரான் மனப்பாடம் பண்ணிட்டேன், அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே ஜும்மாவுடைய 4 சூரத்துல் கஹஃபை ஓதாமல் விட்டதில்லை, நான் மாத்திரமல்ல எங்க குடும்பமெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஓதும் சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா வாரந்தோறும் இதை கண்டிப்பாக ஓதும்படியும் அதனால் ஈமானுடைய பாதுகாப்பும் என்று சொல்கிறானே, அதுல என்ன இருக்கிறது என்று நான் ஆய்வு செய்தேன் என்ற அந்த நூலை எழுதும்போது அவர் எழுதுகிறார். ரொம்ப விரிவான ஒரு நூல் சூரத்துல் கஹஃபில் அல்லாஹு தஆலா குறிப்பா 4 வரலாறுகளை சொல்கிறார். குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அதேபோல் 2 தோட்டத்திற்கு சொந்தக்காரரான ஒருவர், அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். துல்கர்னைன் என்ற மன்னருடைய வரலாற்றை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமுடைய உரையாடலை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, கஹஃப் என்று சொன்னால் குகை என்று பொருள். கஹஃப்னா குகை, காருனாலும் குகைதான். காரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், காரஹிரான் சொல்றோம் இல்லையா, குகையில வந்து கொஞ்சம் விசாரமானது, வசதிகள் உள்ளது, அப்படிப்பட்டதற்கு கஹஃப் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் கஹஃபை பற்றி சொல்லும் பொழுது அதிலே பல்வேறு செய்திகளை சொல்கிறார். குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே குறைஷிகள் இருந்தார்களே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ எல்லா தொந்தரவையும் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் ஒருத்தர் சடையில்லைன்னு சொல்லும் பொழுது சிந்தனை ரீதியான அவங்க தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பால் பிடிக்கலன்னா எந்த தொந்தரவு கொடுப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, அது மாதிரி அதுக்கடுத்து சிந்தனை ரீதியான தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதிலே ஒன்று, 2 வேற மக்காவாசிகள் குறைசிகள் தேர்ந்தெடுத்தார்கள். நதுரி பின் ஹாரிஸ் உத்துபத்து பின் அபி முஹீத் என்ற ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அன்றைய வேதக்காரர்களாக இருந்த முன் வேதங்களை நன்றாக படித்து குடித்திருந்த கரைத்து குடித்திருந்த அந்த ஆள்கிட்ட போய் இம்மாதிரி மக்காவில் ஒரு ஆள் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறார், எங்களுக்கு இவரை வந்து தாங்க முடியல, இவரை நாங்க என்ன செய்யறது, இவரை நாங்க எப்படி நினைக்கிறது அப்படிங்கிற சம்பந்தமா எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லுங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா நாங்க முன் வேதங்களை எல்லாம் படிச்சதுனால சொல்ற ஒரு மூணு கேள்வி கேளுங்க. அவர் பதில் சொல்லிட்டாக்க நபி நபிதான் இல்ல என்ன நபி இல்லைன்னா அப்படியா என்னன்னு கேட்கல, மூணு கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. அந்த மூணு கேள்விதான், ஒன்று சமீப காலத்தில் வாழ்ந்த குகைவாசிகள் குகைகளிலே வாழ்ந்த அந்த வாலிபர்களை பற்றிய அந்த செய்தி, கொள்கைக்காக ஊர் துறந்த ஆச்சரியமான அந்த வாலிபர்களுடைய நிகழ்வு என்ன என்று கேளுங்க. இரண்டாவது உலகத்தை எல்லாம் சுற்றி வந்த ஒரு மா மன்னன் அவரை பற்றிய வரலாறு என்னன்னு கேளுங்க. மூணாவது ரூஹுன்னா என்ன அப்படின்னு கேளுங்க. அவங்க வந்துட்டாங்க, வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்த சுல்லா சுல்லாசன்ட்ட வந்து இப்படி மாதிரி கொள்கைக்காக நாடு தொடர்ந்து ஊர் தொடர்ந்து போன வாலிபர்களுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கறதும் அது மாதிரி உலகத்தை எல்லாம் சுற்றி வந்த மன்னருடைய பேர் என்ன அது மாதிரி ரூஹுன்னா என்னன்னு கேட்டான். சல்லாசல நாளைக்கு சொல்றேன்ட்டான், நாளைக்கு சொல்றேன்ட்டான். ஆனா அடுத்த நாள் வகி வரல. இவங்க நாளைக்கு நாளைக்கு வந்து பாக்குறாங்க, சல்லாசல எனக்கு வகி வரல, நான் வந்தாதான் சொல்ல முடியும்னா அடுத்த நாள் வந்தாங்க, அடுத்த நாள் வந்தாங்க, அடுத்த நாள் வந்தாங்க, அடுத்த நாள் வந்தாங்க, அடுத்த நாள் வந்தாங்க. 10-15 நாள் ஆகி போச்சு. வாங்க நாங்க முகமத்த மூணு கேள்வி கேட்டு அவர் சொல்றாங்க, சல்லாசலம் ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனைன்னா அவங்க ஒவ்வொரு ஆட்களும் இஸ்லாமத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு வேதனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சல்லாசலம் பதில் சொல்லலைங்கும் பொழுது இப்ப இவங்களுக்கும் இந்த மனசு சகடம் ஆயிடுச்சு அந்த வேதனை. அதுக்கு பிறகுதான் அல்லாஹத்துல 15 நாள் கழிச்சு ஆயத்திருக்குன்னா ஒரு தகவுரண்ண விஷயின் ஒரு பண்பாட்டை எல்லாம் கற்றுக் கொடுத்தான், நாயகமே தாங்கள் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இன்ஷால்லாம் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். இது ஏன் நான் இருந்தாலும் இந்த சோதனை கொடுத்தான், முதல்ல கேள்வி கேட்டவன பதில் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, ரெண்டு மூணு பேர் தான் வந்து கேட்டான், அவனுக்கு சொன்ன அப்படியே போயிருப்பான். இப்ப சொல்லலைங்கிறது ஊர் ஊரை பெருசாயிடுச்சு, ஊர் ஊரை கொட்டடிச்சுட்டான். இப்படி மாதிரி சொல்லலன்னு கேட்டேன் சொல்லல சொல்ல கேட்டேன்னு சொல்லல சொல்லி ஊர் ஊரை மொத்தமா சொன்ன உடனே அதுக்கு பிறகு ஊர் ஊர இந்த செய்தியை தெரிவிப்பதற்கு அதுதான் செய்த வழி. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சல்லல்லாஹு அலைஹி எந்த காரியத்தையும் அவங்க தன்னிச்சையா செய்யறதில்லை, அவங்க சொந்தமா சொல்றதில்லை என்பதையும் அல்லாஹால அறிவிப்பதற்காகத்தான் 15 நாட்கள் கழித்து ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹாலா அந்த குகைவாசிகள் என்றால் யார் என்ன அப்படிங்கிற அந்த விவரத்தையும் அதே மாதிரி அந்த மன்னரை பற்றியும் அல்லாஹாலா சொல்லி வேறொரு சூரத்திலே ரூஹை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு முழுசா தெரிய முடியாது அப்படிங்கறத சொல்லித்தான். இன்றைய காலகட்டத்தில் கூட ரூஹ பத்தி தெளிவா தெரியலங்கிறது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த மூன்றுக்குமான அந்த பதிலை, இரண்டிற்கான பதிலை தெளிவாக அல்லாஹாலா அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம் நடக்கும் எல்லாரும் இருக்கணும் இல்லன்னா கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அவன் எச்சரிச்சான்.
அவன் வெளிநாடு போயிட்டான். போயிட்டு வர்றதுக்கான அந்த காலம் நெருங்கி இருந்த நேரத்தில் தான் இவங்க எல்லாம் பார்த்தாங்க, இனிமே நம்ம அந்த ஊர்ல இருந்தோம் சொன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒன்று பலி கொடுக்கப்பட்டு விடுவோம், நம்ம மரணிக்கப்பட்டு விடுவோம், அப்படிப்பட்ட கொல்லப்பட்டு விடுவோம்ங்கிறதுனால அங்கிருந்து அவங்க அங்கிருந்து பயணம் செய்து கொஞ்சம் கடந்து வர இடத்துக்கு போனான். அப்படி போகும் பொழுது அவங்களோட சேர்ந்து ஒரு நாயும் போச்சு. புராணே நீண்ட வரலாறு சொல்லுகிறது, விரிவா சொல்லலாம். ஒரு நாயும் அவங்களோட சேர்ந்து போயிடுச்சு. அந்த நாயும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் ஒரு நல்ல விசாலமான வசதியான ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள போய் இருந்தாங்க, படுத்திருந்தாங்க. படுத்த அல்லாஹ் தஆலா அவங்களை தூங்க வச்சான். தூங்க வச்சா எவ்வளவு நாள் தூங்க வச்சா? 300 வருஷம் தூங்க வைத்தான். அந்த குகையினுடைய அமைப்பு இருக்கிறதே, சூரியன் என்பது நேரடியாக உள்ள படாதவாறு அதனுடைய ஒளிக்கதிர்கள் மாத்திரம் படக்கூடிய விதத்தில் அந்த குகையினுடைய தன்மைகள் அமைந்திருந்தது. ஒரு தன்னிமுகம் வலப்புறம் இழப்புறம் அவர்களை நாம் புரட்டி புரட்டி ஆக்கினோம். அல்லாஹு தஆலா சொன்னான், அவருடைய காலங்களுக்கு ஓய்வு கொடுத்தோம். தூக்கம்ங்கிறது கண்ணடைகிறது மாத்திரமல்ல, நல்ல கைகால் நீட்டி அப்படியே அசையாம படுத்திருக்கிறது மாத்திரமல்ல தூக்கம். சட்டம் கேட்டுட்டே இருக்கணும், நீங்க தூங்குறேன்னு அர்த்தம். நல்ல சட்டம் கேட்டுட்டே இருக்கீங்க, கண்ணு கொதி இருக்கும், கைகாலாம் ஒழுங்கா நீட்டி அப்படியே அசந்து கடந்தாலும் கூட காலையில் சட்டம் கேட்டே இருந்தா ஒழுங்கா தூங்கலைங்கன்னு அர்த்தம். அதனால சட்டம் அடங்குவதுதான் தூக்கம் என்பதையும் அல்லாஹு தஆலா உணர்த்தி காண்பித்தான். 300 வருடகாலம் தூங்க வைத்தான். அங்கு இங்குமாக புரட்டினான். அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நாயும் சென்றது என்று அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை அந்த அருள்மறைகளை அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். அருமையான பெருமக்களே, அப்படி அங்கே தூங்க வைத்த நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் தூங்கி முடிச்சுட்டான். அதுக்கடையே இந்த மண்ணை வந்து பார்த்தான், திருஷ்டியான சொல்லு பார்க்கிறான். உண்மை வழி பேர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். தூங்கிட்டு இருந்த உடனே இவங்க வந்து என்ன செய்தாங்க, இங்க நமக்கு எதிர்த்து வந்து இங்க வந்து இருக்கிறாங்களான்னு சொல்லி குகை வாசல்ல பெரிய சோதை கட்டிட்டான். அந்த குகையினுடைய வாசல்ல பெரிய சோதை கட்டி விட்டான். சாதாரணமா உள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பெரிய மதிலை கட்டி விட்டான். மதிலை கட்டிட்டான்னு அவங்க தூங்குவது செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா 300 வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மவுத்து மாதிரி இல்ல, அதனால அண்ணா தூங்க வச்சுட்டாங்க. 300 வருடம் கழித்தது. அதுக்கு பிறகுதான் எழுந்திருச்சு அவங்க கண்ணெல்லாம் கசைத்து பாக்குறாங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் தெரியுது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறான். எவ்வளவு நேரம் தூங்கிருப்போம், கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி இருக்கு, காலையில விட சாயங்காலம் எழுந்திருக்காங்க, அதனால ஒரு நாள் கூட தூங்கிட்டோம் போல் தெரியுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்படி அந்த தூக்கத்தை பத்தி உண்டான விவாதம் நடந்து அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, சரி கொஞ்சம் பணத்தை எடுத்து எடுத்துட்டு போய் கடையில போய் ஏதாவது வாங்கிக்கோங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பசிக்குது, ஏதாவது சாப்பிடுவோம், அதனால கடையில நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்க ஒரு ஆளு பணத்தை கொடுத்து இவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பி போது சொல்றாங்க, நீங்க கடையில போய் கொஞ்சம் மிருதுவா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன் ஷரீஃபிலேயே ஒல் யத்தத்தஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். குர்ஆன் ஷரீஃபினுடைய 15வது ஜுஸ்ல பாத்தீங்கன்னா மத்த ஆயத்தெல்லாம் அப்படி அந்த ஒரு எழுத்து மாத்திரம் கொஞ்சம் தடியா எழுதிருக்கும். அந்த ஒரு எழுத்து மாத்திரம் விஷயம் கொஞ்சம் பெருசா எழுதிருக்கும். என்ன காரணம் சொன்னா, மொத்த குர்ஆன் இதுதான் சரி பாதியான எழுத்து. மொத்த குர்ஆன்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பங்கு வச்சோம்னு சொன்னா இதுதான் சரி பகுதியான எழுத்து. இந்த காரணத்தினாலே அந்த எழுத்து மாத்திரம் கொஞ்சம் கனமாக எழுதப்பட்டிருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, இது மாதிரி கொஞ்சம் மிருதுவா போய் நம்மளெல்லாம் அடையாளம் கண்டக்கூடாது, போய் ஏதாவது காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க பசிக்குது. ஒரு ஆள் காசை கொண்டுட்டு அங்க போய் கடையில போய் வாங்க போனா எல்லா சாமானையும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு காசு கொடுத்தா அவர் என்னத்தங்க தர்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு. என்ன 300 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காசு, அதனால கடைக்காரருக்கு என்னத்தையே தர்ற மாதிரி தெரியுது, இது என்ன கேட்கிறாரு. என்னன்னு கேக்குறீங்க, துட்டு சட்டா நீங்க சாமான் தாங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் பார்த்தாரு, ஏதோ உடவாணி போல் தெரியுது, சம்பந்தம் இல்லாம நம்ம நாட்டில் உழவு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவர் அந்த கடைக்காரர் மற்ற ஆட்கள்கிட்ட சொல்ல, அவர் ஊருடைய பெரிய ஆட்கள்கிட்ட சொல்ல, அப்படியே செய்தி பரவி இவர் தெரியாம அங்கிறது நடுவா போய் சேர்ந்த கரைசல் அந்த குகைக்கு போனாங்க. ஒவ்வொரு ஆட்களா குகைக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. குகையில ஒவ்வொரு ஆட்களா பார்க்க போன உடனே தான் அதுக்கு பிறகு இவங்களுக்கு தெரியுது, நாம வந்து இப்போ தூங்கி காலையில் தூங்கி சாயங்காலம் எடுத்துருச்சு ஆட்கள் மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட 300 வருஷம் தூங்கி இருக்கிற மாதிரி செய்தி மன்னருக்கு போயிடுச்சு. அந்த மன்னன் 300 வருடம் கழிந்து சத்தியானோசுக்கு பின்னாலே ஆட்சி செய்த அந்த மன்னன் இருக்கிறாரே, அவர் அல்லாஹுடைய அச்சமுள்ள நல்ல மனிதர். அவர் ஏற்கனவே அல்லாஹ் துஆ செய்துட்டு இருக்கிறார், ஏன் அல்லாஹ் இந்த மக்கள் அல்லாஹ் தான் இவாத செய்துட்டு இருக்கிறாங்க. மறுமையை பற்றி அவ்வளவு பிடிப்பு இல்லை மக்களுக்கு, மறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்ல, அது பிடிப்பா இல்ல. அல்லாஹ்வே இந்த மக்களுக்கெல்லாம் மறுமையை பற்றிய எண்ணத்தை நிகழ்வை அவருடைய உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை ரப்பே, ஒரு மனிதரையோ காரியத்தையோ நீ ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே ஒரு துவாரி இந்த செய்தி எங்க போன உடனே அந்த மன்னர் முதல்ல அல்ல அல்லாஹ் சுஜூத் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குதுன்னு சொல்லி ரப்புக்கு சுஜூத் செய்தார். அதுக்கு பிறகு அந்த மன்னர் நேரடியாக அங்கே வந்தார். வந்த இந்த குகையில பார்த்தா அவருடைய வரலாற்றை எல்லாம் பார்த்த பொழுது கிட்டத்தட்ட 300 வருஷத்திற்கு முன்னானவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்டியானு சென்ற அந்த கொடிய மன்னனுக்கு எதிராக இவர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒதுக்கி வந்து இங்க இருக்க அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு கொடுத்திருக்கிறான் சொல்லி அந்த நிகழ்வை ஏற்கனவே கிறிஸ்டியானு வந்து பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருந்தான் அந்த இடத்துல. அதனால அந்த பேர் எல்லாத்தையும் பழைய காலத்தினுடைய அந்த பெயர் நடைமுறைகள் எல்லாம் இருந்ததை எல்லாம் கண்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மன்னர் கோரிக்கை வைக்கிறாரு, சரி இவ்வளவு நாள் குகையில் இருந்துட்டீங்க, இப்போ நாங்க உங்களுக்கு உயர்ந்த தர்ஜாவை உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு ராஜ நிலையில வந்து வாழ வைக்கிறதுக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க சொல்றாங்க இந்த வரலாறு எல்லாம் பார்த்தா நாங்க 300 வருஷம் கீழே வாழ்ந்துட்ட மாதிரி தெரியுது, அதனால இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய காலம் இதுலயே கலையட்டும் சொல்லி அங்க இருந்தாங்க. அங்க இருந்த ஒரு சில நாட்களில் எல்லோருமாக நாய் உட்பட எல்லோரும் அங்கே இறந்து விட்டு விட்டார். இறந்துவிட்டு விட்ட பிறகுதான் மன்னர் மற்றவர்கள் வந்து பார்க்கிறார்கள், இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்வு நம்ம நாட்டில் நம்ம பகுதியில் நடந்திருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வது என்பதற்காக அவங்க அந்த குகையிலேயே வச்சு அந்த இடத்திலே ஒரு நினைவு சின்னம் எடுக்கலாம், நினைவு சின்னம் எடுக்கலாம் சொல்லி அவங்களுடைய பெயர்களை எல்லாம் கல்லில் பதிந்து வைத்து அதற்கு பிறகு அந்த இடத்திலே ஒரு பெரிய மஸ்ஜிதையும் அழகின் மஸ்ஜித் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க சொன்னாங்க நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதையும் கட்டுவோம் என்று முடிவு செய்து ஒரு மஸ்ஜிதையும் கட்டினார்கள் என்று அந்த வரலாற்றினுடைய ஒரு பகுதியை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். குறிப்பாக அருமையான பெருமக்களே, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபினுடைய நிகழ்வு இருக்கிறதே இது குறிப்பாக வாலிபர்களுக்கு வழிகாட்டுதல் என்று சொல்கிறார். ஏன்னா அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை தொடங்கும் பொழுதே என்ன சொல்கிறான், இன்னமும் ஃபித்தியத்துன் அவர்கள் வாலிபர்கள் என்று சொல்கிறார். அதனால வாலிபர்கள்லாம் துவா செய்யும், யா அல்லாஹ் அஸ்ஹாபுல் கஹ்ஃபினுடைய ஈமானை போல் எங்க ஈமான் ஆக்குன்னு துவா செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அப்பட்ட கேட்க என்ன அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி சொல்கிறான், இன்னமும் ஹித்தியத்துன் ஆமனும் பிரத்திஹிம் வஸிதனாஹும் ஹுதா, அவர்கள் வாலிபர்கள், அவர்களுக்கு நாம் ஈமானை வலுப்பமாக கொடுத்திருந்தோம், அவர்கள் இன்னும் தங்களுடைய ஹிதாயத்தை அதிகப்படுத்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி அருமறையிலே சொல்லி காண்பிக்கிறான். எனவே இதிலே உள்ள முக்கியமான ஒரு பாடமே இளைஞர்களுக்குத்தான் இதே பாடம் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள்ட்ட ரெண்டு தன்மை இருக்கணும் அந்த ஆயத்தில அந்த பாடத்தில் எல்லாம் உணர்த்துகிறான். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா பக்தி இருக்க, ஈமானும் சாலிஹான அமல்களும் ரப்பினுடைய அரசின் நிழலில் கியாமத்தில் எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளில் அந்த ரப்பினுடைய அரசின் நிழலில் ஒதுங்கும் கூட்டம் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய இமாதத்தில் தங்களுடைய வாலிபத்தை கழித்த அண்டர்கள் மக்களும் அந்த கூட்டத்தில் ஒதுங்குவார்கள் அதிசயம் வருகிறது. அல்லாஹால் அந்த கூட்டத்தில் நம்முடைய வாலிபர்களை எல்லாம் சேர்த்தரல வேண்டும். அருமையானவர்களே, முதலாவது வாலிபர்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு சொன்னா பக்தி இருக்கும், பக்தி இருக்கும். இரண்டாவது மாணவர்கள் இருக்க வேண்டிய பண்பு என்னன்னா வலிய தரத்த கருவம் இருக்கக்கூடாது, ஆழமும் இருக்கக்கூடாது. ஆழமும் கருவமும் இல்லாமல் பணிவும் பண்பும் இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார். வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய தடைகளும் இருக்கு. வாலிபர்கள் எல்லாம் வணங்கணும்னு சொன்னா கொஞ்சம் ஒரு செட்ல விட கூடுதலாக பாதிச்சு என்ன இப்போ ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு, இந்த கேளியிலையும் வாஞ்சிருவான். ஒரு கொஞ்சம் ஒரே பள்ளிக்கே போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நாலு கேள்வி பண்ணி ஒரு தடவை அப்படி இப்படி சுத்தி காமிச்சு சொன்னாங்கன்னு சொன்னா வாலிபர்களுக்கு நிறைய தடை இருக்கிறது. அவர்களுக்கு சினிமாவினுடைய மோகம் இருக்கிறது, அவர்களை வேறு பக்கம் திருப்புவதற்கான நிலை இருக்கிறது. சில தெருக்கள் நைட்டு அப்படி சுத்தி வந்தேன், இந்த கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ரொம்ப பெரிய இபாதத்து மாதிரி தூக்கி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் சில இடங்கள்ல அதை தூக்கி வச்சு இந்த கேரம் போர்டை தூக்கலாம், கேரம் போர்டு தூக்கி வச்சு ஒரு 4-5 பேர் தூக்கி வச்ச உடனே ஒரு தெருல பார்த்தேன் பெரிய பிள்ளைங்க 5-6 பேர் சேர்ந்து விளையாடலாம், பக்கத்துல 5-6 குட்டிகளை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டிக்கு கேரம் போர்டு கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த இபாதத்து மாதிரி நீ ஒரு இபாதச்சு அப்படின்னு சொல்லி ராத்திரி போற அருமையானவர்களே, அதாவது பாவங்களை தூண்டுவதற்கான வழிகளும் இபாதத்தில் அந்த இளைஞர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். நிறைய தடை கற்கள் இருக்கிறது என்று சொல்கிறேன், இவாதத்திற்கு தடை இருக்கிறது. அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு இன்றைய காலகட்டத்தில் நெட்டும் அது இது வந்துருச்சு, அதுல பூரா தங்களுடைய கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. எனவே அவருடைய கவனங்களை திருப்புவதற்கான ஏராளமான காரியங்கள் என்பது இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அது மாதிரி இப்படிப்பட்ட இந்த தடைகளை எல்லாம் மீறி ஒரு மனிதர் ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கவனம் செலுத்துகிறார், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய நேரங்களை கழிக்கிறார் என்று சொன்னால் அருமையான பெருமக்களே, அந்த வாலிபர்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் அல்லாஹ்வுத்தாரா இந்த பாடங்களை சொல்கிறான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் இந்த கஹஃப் சூராவினுடைய எல்லா வரலாறுகளிலும் ஒரு பாடத்தை சொல்வார்கள், மனிதனுக்கு அறிவு மிகைத்தாலும் செல்வம் மிகுத்தாலும் ஆணவம் மிகைக்கக்கூடாது. அல்லாஹ்வுத்தாரா இந்த வரலாறு சொல்வார். அதில் இந்த ரெண்டாவது வரலாறு சம்பந்தமா சொல்லும் பொழுது அந்த அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஐநா சபையினுடைய நிலையில வந்து பேச வேண்டிய கட்டம் வரும் பொழுது அந்த மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் இந்த வரலாற்றை எடுத்து சொன்னார்கள். அதாவது இந்த ஆயத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள் சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க சொன்னார். அதனால் அருமையான பெருமக்களே, மனிதனுக்கு பொருளாதாரம் பெருகும் பொழுதும் அதே போல் வாழ்க்கையிலே வேறு நிலைகள் செல்வமோ வேறு மற்ற காரியங்கள் பெருகும் பொழுதும் ஆணவம் வரக்கூடாது என்பதையும் சூரத்தில் கஹஃப் உணர்த்தி காட்டுகிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள். இந்த சூரத்தை நாம் ஓதினால் நாம் பாதுகாக்க பெறுகிறோம், ஈமானுடைய பாதுகாப்பு. அதே போல இந்த சூரத்தில் இன்னொரு முக்கியமான பாடம் என்ன பெருமக்கள் சொல்கிறார்கள், நல்லவர்களுடைய தொடர். நல்லவர்கள் சாலிகீன்கள் அருளாளர்களுடைய தொடர்பு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அது அவனையும் நல்லவனாக ஆக்கும். நாய்க்கும் கூட குர்ஆனில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பும் சொர்க்கத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைத்தது நல்லவர்களுடைய தொடர்பின் காரணத்தினால். ஆகவே நம்முடைய தொடர்பை மற்ற நிலையில இருக்கும் பொழுது பாவம் செய்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது ஜாலி மாறி தெரியும், இது கஷ்டமாக தெரியும். ஆனால் இந்த கஷ்டமோ தெரியக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே நம்மை நிரந்தரமான வெற்றியாளர்களாக ஆக்கும், உன்னதமான சொர்க்கத்தையும் தேடித்தரும், ரப்பினுடைய பொருத்தத்தையும் தேடித்தரும் என்று பெருமக்கள் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாலிபர்களாக நம்ம எல்லாம் ஆக்கிய அருள்வானாக. 40 வயசுக்கு உட்பட்டவங்க பூரா வாலிபர்கள் தான், அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். எத்தனை வயசு இருக்கிறது வாலிபத்துக்கு அளவு என்ன அப்படின்னு சொன்னா 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பிறந்தவங்க பூரா வாலிபத்தினுடைய நிலையில் தான் வரும். அதுக்கு அடுத்து உள்ளவங்க இவ்வாறு செய்யறதுல வந்து அவங்க கவனம் இல்லாம இருந்தாங்கன்னா ஹிசாபு கூடி போயிடும். இவங்களுக்காவது தங்களுடைய தடைகளை எல்லாம் மீறி ஹிசா இமாதத்தில் இருக்கிறாங்கன்னா அல்லாஹு தஆலா கூடுதலாக கூடிய கொடுக்கும். அருமையான பெருமக்களே, புனிதமான ரமதானுடைய காலம் மீதி உண்டான இந்த நாட்களில் எல்லாம் அல்லாஹிடத்தில் அதிகமாக மன்னிப்பு நாம கேட்கணும், லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை கேட்கணும். வாய்ப்புள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி பத்தனை
எழுதியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.